Translation: acts of sacrifice, charity, and penance are not to be given up. They must be performed. Indeed, sacrifice, charity, and penance purify even the great souls.
மொழிபெயர்ப்பு யாகம் தானம் மற்றும் தபத்தின் செயல்களை என்றுமே துறக்கக்கூடாது. அவற்றை செய்ய வேண்டியது அவசியமே. உண்மையில் யாகம் தானம் தவம் ஆகியவை மிகச்சிறந்த ஆத்மாக்களையும் கூட தூய்மைப்படுத்துகின்றன.
Wherefore the yogi should perform acts for the advancement of human society. There are many purificatory processes for advancing a human being his spiritual life. The marriage ceremony, for example, is considered to be one of these sacrifices. It's called Vivaha Yagya. Should a sannyasi who is in the round order of life and who has given up his family relationship encourage the marriage ceremony? The Lord says here that any sacrifice which is meant for human welfare should not be given up. Vivaha Yagya, the marriage ceremony, is meant to regulate the human mind so it may become peaceful for spiritual advancement. For most men, this Vivaha Yagya should be encouraged even by persons in the renounced order of life. Sannyasi should never associate with women. That does not mean that one who is in the lower stages of life, a young man, should not accept a wife in a marriage ceremony. All prescribed sacrifices are meant for achieving the Supreme Lord. Therefore, in the lower stages, this should not be given up. Similarly, charity is for purification of the heart. If charity is given to suitable persons, as described previously, it is one to advance spiritual life.
அது விவாக யஜ்யம் என்று அழைக்கப்படுகின்றது. தனது குடும்ப உறவுகளை துறந்து குரவர வாழ்வு வாழ்ந்து வரும் ஒரு சன்னியாசி திருமண வாழ்வை உற்சாகப்படுத்தலாமா? மனிதனின் நன்மைக்கான எந்த ஒரு யாகமும் துறக்கப்படக்கூடாது என்று இங்கு இறைவன் கூறுகிறார். விவாக யஜ்யம் என்னும் திருமண விழா மனிதனின் மனதை நெறிப்படுத்தி ஆன்மீக முன்னேற்றத்திற்காக அம்மனிதனை அமைதிப்படுத்துவதற்காக ஏற்பட்டது. இந்த திருமண வாழ்வு பெரும்பாலான மனிதர்களுக்கு சன்னியாசிகளாலும் கூட உற்சாகப்படுத்தப்படும். சன்னியாசிகள் பெண்களுடன் ஒருபோதும் உறவு கொள்ளக்கூடாது. ஆனால் வாழ்வின் ஆரம்ப நிலையில் உள்ள ஒரு இளைஞன் திருமண சடங்குகளின் மூலம் மனைவியை ஏற்கக்கூடாது என்பது அதன் பொருள் அல்ல. பரிந்துரைக்கப்பட்டுள்ள யாகங்கள் அனைத்தும் பரம புருஷரை அடைவதற்காகவே. எனவே ஆரம்ப நிலைகளில் இவற்றை துறக்கக்கூடாது. அதுபோல தானம் கொடுப்பது இதயத்தை இதயத்தை தூய்மைப்படுத்துவதற்கானது. தகுதியானவர்களுக்கு தானம் கொடுத்தால் முன்பே விளக்கப்பட்டபடி அது ஒருவரின் ஆன்மீக வாழ்வில் முன்னேற்றம் அடைய செய்யும்.
Yeah, so this verse is stating that one should not give up prescribed duties that are mentioned in the scripture.
இந்த வரத்தில் தங்களுக்காக விதிக்கப்பட்ட தர்மங்களை ஒருவர் விட்டுவிடக்கூடாது என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது.
There are many duties. Some of them are called nitya karma, some are called nanitya karma.
மனிதன் செய்யப்பட வேண்டிய கடமைகள் பல உள்ளன. சில நித்திய கர்மாக்கள் மற்றும் சில நைமித்த கர்மங்கள் என்று
கூறப்படுகின்றன.
அல்லது காமிய கர்மாக்கள் என்று கூறப்படுகின்றன.
One may give up kamya karmas because kamya karmas are optional activities you do to fulfill your material desires.
ஒருவர் காமிய கர்மங்களை விட்டுவிடலாம், ஏனால் இவற்றை செய்யலாம் அல்லது செய்யாமலும் இருக்கலாம். இவை லௌகிக ஆசைகளை பூர்த்தி கொள்வது செய்து கொள்வதற்காக செய்யப்படுபவை.
So if we don't have particular material desires, we don't have to do those particular activities.
ஆகவே நமக்கு ஒரு குறிப்பிட்ட லௌகிக ஆசை இல்லையெனில் அதை நிறைவேற்றுவதற்கான செயல்களை நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை.
So you don't do a marriage ceremony if you're not getting married, for instance.
ஆகவே நீங்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை என்றால் அதுக்காக திருமண விழாவை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை.
Other activities are considered nitya, that means daily one must perform these acts.
மேலும் சில செயல்கள் உண்டு, அவை நித்யா என்று கூறப்படுகிறது, அதாவது அவை அன்றாடம் செய்யப்பட வேண்டிய கடமைகள்.
So the scriptures prescribe particular ways in which you live your life.
சாஸ்திரங்கள் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற வழிமுறைகளை குறிப்பிடுகின்றன.
When you wake up, you have to wake up in a certain way.
நாம் விழித்தெழும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வழியில் நாம் விழித்தெழ வேண்டும்.
When you take a bath, you have to take a bath in a certain way.
குளிக்கும் பொழுது எவ்வாறு குளிக்க வேண்டும் என்று விளக்கப்பட்டுள்ளது.
And you have to chant certain mantras.
சில மந்திரங்களை நாம் உச்சரிக்க வேண்டும்.
And then if you are twice born, then you have to do the Sandhya Vandana.
நீங்கள் ஒரு பிராமணரானால் நீங்கள் சந்தியா வந்தனத்தை செய்ய வேண்டும்.
Then you have to study and recite the Vedas.
அதன் பிறகு சாஸ்திரங்களை வேதங்களை படிக்க வேண்டும்.
And you have to offer tapanas to pitrus.
மேலும் மூதாதையர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் செய்ய வேண்டும்.
And you have to welcome guests in your house.
நமது வீட்டிற்கு வரும் விருந்தாளிகளை உபச்சரிக்க வேண்டும்.
And throughout the day you have to work at a pure job.
இதற்கு நாள் முழுக்க நாம் வேலை செய்ய வேண்டும்.
According to your varna.
வர்ணத்திற்கு ஏற்றவாறு நமது தொழிலை மேற்கொள்ள வேண்டும்.
And then in the evening then we have to recite Puranas.
சாயங்கால வேளையில் புராணங்களை படிக்க வேண்டும்.
And of course throughout the day your way you eat is also prescribed.
மேலும் நாள் முழுக்க நாம் எவ்வாறு உணவு உட்கொள்ள வேண்டும் என்பதும் சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது.
And how you interact with other people is also prescribed.
நாம் எவ்வாறு மக்களிடம் உறவு கொள்ள வேண்டும் என்பதும் விளக்கப்பட்டுள்ளது.
And how you act with family members is according to certain rules in scripture.
சாஸ்திரங்களில் நாம் குடும்பத்தினருடன் எவ்வாறு விதிமுறைகளின்படி பழக வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
So all of these are your daily activities that are prescribed by scripture.
ஆகவே இவை அனைத்தும் நாம் அன்றாடம் மேற்கொள்ள வேண்டிய நித்திய கர்மாக்கள் சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளன.
Then we have activities are obliged to do, but they're not daily activities. These are called naimittika activities.
மேலும் நாம் செய்ய வேண்டிய சில கடமைகள் அவை அன்றாடம் செய்ய வேண்டிய கடமைகள் அல்ல, இவை நைமித்திய கர்மங்கள் என்று கூறப்படுகின்றன.
For instance, you're obliged to do shraddha rites yearly for your departed parents.
உதாரணத்திற்கு நாம் நமது மூதாதையர்களுக்கு சப்ததானம் செய்ய வேண்டியுள்ளது.
Or there are certain vratas you may do in certain months of the year.
மேலும் சில குறிப்பிட்ட மாதங்களில் வருடத்தில் சில குறிப்பிட்ட மாதங்களில் குறிப்பிட்ட விரதங்களை மேற்கொள்ள வேண்டியுள்ளோம்.
So these are periodic activities.
இவையெல்லாம் குறிப்பிட்ட காலகட்டங்களில் செய்ய வேண்டிய செயல்களாகும்.
So in the scripture says if you do not do these activities you commit sin.
சாஸ்திரங்கள் என்ன கூறுகின்றன, இச்செயல்களை நீங்கள் செய்யவில்லை என்றால் பாவத்திற்கு உள்ளாகின்றன
கூறுகின்றன.
இவற்றை செய்தீர்களானால் உங்களுக்கு புண்ணியங்கள் கிடைக்கும் என்று கூறுகின்றன.
So the whole purpose of this is to encourage a person to regulate his life.
ஆகவே இந்த செயல்கள் கோட்பாடுகள் அனைத்திற்கும் குறிக்கோள் என்னவெனில் மனிதனுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்த வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும் என்பதையா.
So within these naimittik and nitya activities we have things like sacrifices or yagya, we have dana, charity works.
ஆகவே இந்த நித்திய கர்மங்கள் மற்றும் நைமித்திய கர்மங்கள் நாம் செய்ய வேண்டிய வேண்டுகள் யாகங்கள் பல உள்ளன.
All of this is meant to help us control our senses.
இவை அனைத்தும் நம்மளுடைய புலன்களை கட்டுப்படுத்துவதற்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளன.
And according to guna there are different amounts of control.
ஒவ்வொருத்தருடைய குணத்திற்கு ஏற்ப வெவ்வேறு விகிதத்தில் குணங்களை கட்டுப்படுத்துவதற்கு பரிந்துரைக்கப்படுகிறது.
So people in tamaguna are given less rules.
தமகுணத்தில் உள்ளவர்களுக்கு குறைந்த அளவு விதிமுறைகள் பரிந்துரைக்கப்படுகின்றன.
ராஜகுணன் are given more rules to follow.
ரஜகுணத்தில் உள்ளவர்களுக்கு தமகுணத்தில் உள்ளவர்களுக்கு சிறிது அளவு அதிகமான விதிமுறைகள்
பரிந்துரைக்கப்படுகின்றன.
சத்துவகுணத்தில் உள்ளவர்களுக்கு மிகுந்த கட்டுப்பாடுகள் கூறப்படுகிறது.
That means the sudra has minimum of rules and the brahmana has maximum of rules.
ஆகவே கூறப்போனால் சூத்ரதானவனுக்கு குறைந்த அளவு கட்டுப்பாடுகளும் பிராமணனுக்கு நிறைந்த அளவு கட்டுப்பாடுகளும் சாஸ்திரத்தில் கூறப்படுகின்றன.
So this is a system which is described here as being very necessary.
ஆகவே இத்தகைய ஒரு வழிமுறை மிகவும் அவசியம் என்று இங்கு விளக்கப்பட்டுள்ளது.
But the question will come, what if you're below a sudra or above a brahmana? What do you do?
ஆனால் ஒரு கேள்வி எழக்கூடும், சூத்ரனை விட தாழ்ந்த நிலையில் உள்ளவர்களுக்கும் அல்லது பிராமணனை விட உயர்ந்த நிலையில் உள்ளவர்களும் என்ன செய்ய வேண்டும்
என்று.
இத்தகையவர்களுக்கு எந்த விதமான சட்டத்திட்டங்கள் விதிக்கப்படவில்லை.
So the one who was below the sudra is considered hopeless.
ஆகவே சூத்ரனை விட எழுந்த நிலையில் உள்ளவன் உபயோகமற்றவனாக கருதப்படுகிறார்.
And the one who's above the rules, you never see him because he's not in society. However, in the Bhagavad Gita, though Krishna is saying this here, at the end of the Bhagavad Gita, Krishna says something completely different. He says, give up all dharmas.
எல்லா விதமான தர்மங்களையும் கைவிட்டு விடு என்று அறிவிக்கிறேன்.
Simply surrender unto me.
நீ என்னிடம் சரணடை என்பதை அவர் வலியுறுத்தி.
So by this he indicates that the final order is to simply do bhakti and worship the Supreme Lord.
இந்த முடிவுரையின் மூலமாக அவர் வலியுறுத்துவது என்னவென்றால் நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது பக்தி யோகம், அதன் மூலமாக பகவானிடம் சரணடைவதே என்றார்.
That does not depend upon doing these activities.
இந்த சரணங்கள் என்பது இந்த செயல்களை நாம் செய்வதன் மீது அமைவதில்லை.
So it is made very clear in the Srimad Bhagavatam that if you give up your nitya and naimittika activities and you do bhakti, it is not a sin.
மேலும் ஸ்ரீமத் பாகவதத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது, உங்களுடைய நித்திய மற்றும் நைவேத்திய கர்மங்களை விட்டு பக்தி வந்து மேற்கொள்வீர்களானால் நீங்கள் எந்த விதமான பாவத்திற்கும் உள்ளாவதில்லை என்று
do all of your nityanamit activities and all your sacrifices and all your charity and all your penance according to scripture, but you don't do bhakti, then you have zero.
ana adhe samayathil ungalude nityam mattum naivithyam kalai ella vidhamana vidhigalaiyum pinpathiradhana yaagam seidhu bhakti endrai kavittundiyadhana ungalukku endra vidhamana palanum kidaikkirathu endru
solrathu. So of course in the modern world generally probably most of the population does not follow the naimittika and naimittika karmas. Even the best Brahmin doesn't follow properly.
நவீன உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் இவன் ஒரு தகுதி பெற்ற பிராமணன் கூட இந்த நித்திய மற்றும் நைவேத்திய கர்மங்களை பூர்ணமாக கடைபிடிப்பதில்லை.
Very few Brahmins are simply sitting in their house. Most are working.
இன்றைய நிலையில் பிராமணர்கள் பெரும்பாலும் ஏதோ ஒரு இடத்தில் வேலை செய்கின்றனர்.
And Vaishyas and Kshatriyas, they have no understanding of what their proper nitya and naimittika activities are.
மேலும் வைஷ்ணவர்களும் சத்திரங்களுக்கும் தங்களுடைய நித்தி மற்றும் நைமித்திய கர்மங்கள் என்பதை புரிவதில்லை.
So in the modern age, very few people are even following these rules.
ஆகவே இந்த நவீன உலகத்தில் வெறும் சில சிறிதளவு மனிதர்களே இந்த விதமான கட்டுப்பாடுகளை பின்பற்றுகிறார்கள்.
So by not following any of these rules, they commit sin.
ஆகவே இந்த கட்டுப்பாடுகளை பின்பற்ற ஆரம்பித்து அவர்கள் பாவங்களை செய்கின்றனர்.
So that means most people go to hell.
இதன் தோரமாக பெரும்பாலான மக்கள் நரகத்திற்கு செல்ல அபாயம் ஏற்படுகின்றன.
However, there is a solution.
எப்படி இருந்தாலும் இதற்கு ஒரு மாற்று வழி உண்டு.
Even if you don't do these activities, but you worship the Supreme Lord, then you're exempted.
நீங்கள் இத்தகைய நித்திய கர்மங்கள் மற்றும் நைமித்திய கர்மங்களை செய்யாவிட்டாலும் பகவானை பிரார்த்திக்கிறீர்களானால் நீங்கள் இந்த பாவங்களிலிருந்து விடுவிக்கப்படுகிறீர்கள்.
So Krishna says, give up all dharmas and surrender unto me and I will relieve you from all sins.
Krishna கூறுகின்றார், உங்களுடைய தர்மங்கள் அனைத்தையும் கைவிட்டு என்னிடம் சரணடையுங்கள், உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் நான் விடுவிக்கின்றேன்.
So one is free from all of the non-commission of your activities and according to these charity etc. if you worship the Supreme Lord.
ஆகவே இந்த சாஸ்திரங்களில் கூறப்பட்டபடி தானம் தவம் யஜ்ஞம் இவற்றை நீங்கள் செய்யாவிட்டாலும் பகவானிடம் சரணடைந்து பக்தி செலுத்தினீர்களான பின்விளைவுகள் பாவங்களிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுகின்றன.
So even if you cannot follow all the rules of scripture but at least you can worship the Supreme Lord, then we're saved.
ஆகவே நீங்கள் சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள சட்டத்திட்டங்கள் அனைத்தும் பின்பற்ற முடியாவிட்டாலும் பகவானை மட்டும் வணங்கினீர்களானால் நீங்கள் காப்பாற்றப்படுகின்றன.
However, we should also not think, okay, I'll worship the Lord once in my life and that's finished.
ஆகவே நான் இந்த வாழ்க்கையில் இந்த பக்தி செய்து அதை முடிந்து விடுகிறது என்று நாம் நினைக்க கூடாது.
We have to do this act repeatedly.
நாம் இந்த செயலை திரும்ப திரும்ப தொடர்ச்சியாக செய்ய வேண்டும்.
So it says mamekam sharanam braja. That means we should surrender to the Lord.
Bhagavan mamekam sharanam braja endra adhaavadhu avaridam saranadai vendum endru valiyurthapadugirathu.
So that surrender means we have very strong faith.
Inge saranadaivadhu endradhukana porul enavil medhavum valimeyana nambikkai bhagavanidam kolludhal.
What do we have faith in?
அந்த நம்பிக்கை இருந்தால்
we should have faith in the conclusion of scripture.
நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டியது சாஸ்திரங்களின் முடிவுரைகளில்.
What is the conclusion of scripture?
சாஸ்திரங்களின் முடிவுரை தான் என்ன?
Krishna says give up everything and just surrender to me. We should have faith in that statement.
Krishna இங்க கூறுகின்றார், அனைத்து விதமான தர்மங்களையும் விட்டு என்னிடம் சரணடைந்து இந்த ஒரு முடிவுரையில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும்.
But what does that surrender mean?
என்னிடம் சரணடை என்பதன்
That means, surrender means we take shelter.
சரணடைவது என்றால் தஞ்சம் கூடுதல், பகவானிடம் தஞ்சம் அடைவது.
taking shelter means we're under the protection of the Supreme Lord.
பகவானிடம் தஞ்சமடைவது என்றால் அவரது பாதுகாப்பில் நாம் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளுதல்.
And once we're under the protection of the Lord, we do not act for ourselves, we act for the Lord.
ஆகவே நாம் ஒருமுறை பகவானிடம் தஞ்சமடைந்து விட்டால் நம்முடைய சேவலுக்காக செயல்படுவதில்லை, பகவானுடைய இன்பத்திற்காக செயல்படுகிறோம்.
The example is given of a cow. So a person owns a cow and then he sells the cow to another person. So then the other person is responsible for taking care of the cow. So then the cow gives the milk to that person, not to the old person. So when we surrender to the Lord's protection, we give everything to the Lord. That of course is difficult for people to do. Because people keep thinking, well, I have to keep some money for myself, I have to do this, I have to do that. However, if one has strong enough faith, then one is willing to do that. So surrender means a person has enough faith that he's willing to give to the Supreme Lord without question. What is our motive in giving to the Lord? The motive is not to get something back. The motive is only to try to please the Lord. So when we act in that way, it is very powerful. If we do one act in life in that way, it is so powerful, it changes the course of your life.
நாம் ஒரே ஒரு செயலை இந்த ஒரு மனோபாவத்துடன் செய்ய முடியுமையானால் நம்மளுடைய வாழ்க்கையை திசை திருப்பிவிடும்.
And the reason is that for billions and billions of lifetime we've been doing exactly the opposite.
இதனுடைய காரணம் தான் என்னவென்றால் கோடான கோடி பிறவிகளாக நாம் இதற்கு எதிர்மறையான காரியங்களையே செய்து கொண்டு வருகின்றோம்.
Life after life we're doing activities for ourselves.
பிறவிக்கு பிறகு பிறவி நாம் சுயநலத்தினாலேயே செயல்பட்டு
So, when we change that and we act for the Lord, that is very revolutionary. It's the first time we've changed our mode of thinking in the material world.
நாம் இத்தகைய இந்த செயலை மாற்றி பகவானுக்காக ஒரு செயலை செய்ய முடியும் செய்வோமையானால் அது மிகவும் புரட்சிகரமான ஒரு செயலாகும். நம்மளுடைய மன சிந்தனை மனோபாவத்தை மாற்றிக்கொள்ள இது ஒரு அடிக்கலாக அமைக்கும்.
It is that one act which will inspire the Lord to give us mercy.
இத்தகைய ஒரு செயல் பகவான் நமக்கு அவருடைய கருணையை அளிப்பதற்கு வழிவகுக்கும்.
So we have the case of Gajendra. He was an elephant.
உதாரணம் கஜேந்திரன், இவன் ஒரு யானை.
Unfortunately, a crocodile attacked him.
துரதிருஷ்டவசமாக ஒரு முதலையிடம் சிக்கிக்கொள்கிறான்.
So there was a big struggle between the crocodile and the elephant.
இந்த குதிரைக்கும் யானைக்கும் பெரும் போர் நடக்கின்றது.
Crocodile was hungry.
இந்த முதலையோ பெரும் பசியுடன் இருக்கின்றது.
Elephant didn't want to die.
யானை இறக்க விரும்பவில்லை.
The elephant was struggling for 100 years to get out of the clutches of the crocodile.
இந்த முதலையின் பிடியிலிருந்து தப்பிப்பதற்காக யானை பல நூறு ஆண்டுகள் முயற்சிக்கின்றது.
So with that motive of trying to get out of the escape from the crocodile, he remembered from previous lifetime a prayer to the Lord and he began reciting prayers to the Lord. So this was not a selfless pure act. He was suffering and therefore he was praying to the Lord.
இது சுயநலமற்ற ஒரு செயல் அல்ல, துன்பப்பட்டு கொண்டிருப்பதன் காரணமாக பகவானை பற்றி சிந்திக்கின்றான்.
Nevertheless, he took shelter of the Lord.
இருப்பினும் அவன் மகானிடம் தஞ்சம் அடைந்தான்.
That act was pleasing to the Supreme Lord.
இந்த செயல் மகானை திருப்தி படுத்தியதற்காக.
Immediately the Lord appeared on Garuda and he killed the crocodile and saved the elephant.
உடனடியாக பகவான் கருடன் மீது வருகை தந்து முதலையை வதம் செய்கிறார்.
So that is the case of the Lord being very merciful even to a person who is not in pure bhakti, he's in mixed bhakti.
இது பகவானுடைய கருணைக்கு ஒரு உதாரணமாகும். ஒருவர் இனிமையான பக்தியை மேற்கொள்ளவில்லை ஆனாலும் கலப்படமாக ஒரு மருத்துவம் மேற்கொண்ட பொழுதும் அவனுக்கு தஞ்சம் அளிக்கின்றார்.
If we could do pure bhakti without this mixture of praying for getting rid of my suffering or praying to get material results, and we simply do it as an act of devotion to the Lord, that is even more powerful.
ஆகவே நாம் ஒரு புதிய பக்தி நம்மளுடைய சுயநலங்கள் சுயதேவைகளுக்காக பகவானை விதிக்காமல் அவருடைய இன்பத்திற்காக விதிக்கொண்டால் அது இதை விட மிகவும் சக்தி வாய்ந்த முறையில் நமக்கு பலனை அளிக்கும்.
So if we do one act in our life, it is good, but if we can do more acts, that is regularly we can do acts of devotion for the Lord, that is even better.
ஆகவே நாம் ஒரே ஒரு செயலையாவது இந்த புதிய பக்தி என்ற மனநிலையை செய்ய முடியுமையானால் நல்லதே. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் இத்தகைய செயல்களை செய்ய முடியுமையானால் அது மிக மிக மேன்மையானதாகும்.
So when we do repeated acts of devotion for the Lord, such as seeing the Lord, kirtan for the Lord, making offerings to the Lord, etc. Then this is called bhakti yoga.
அதே நாம் இவற்றை இத்தகைய செயல்களை அதாவது பகவானை தரிசிப்பது, பகவானுக்காக கீர்த்தனங்கள் செய்வது, அவருக்காக அர்ப்பணங்கள் அளிப்பது இவற்றை தொடர்ந்து திரும்ப திரும்ப செய்தோமே ஆனால் அவை மிகவும் பகவானை மிகவும் திருப்தி அளிக்கக்கூடிய செயல்களாகும்.
So if you're not philosophical and you don't like reading scripture, at least you should take the conclusion of scripture.
அதுவே நீங்கள் ஒரு தத்துவவாதியோ அல்லது தத்துவங்களை படிக்கோ படிப்பதில் ஆர்வம் இல்லாதவர்களாக இருந்தாலும் இந்த சாஸ்திரங்களின் முடிவிலையான இதை எடுத்துக்கொள்ள வேண்டும்.
So you follow this instruction of Krishna, you simply surrender unto me.
ஆகவே நீங்கள் பகவானது இறுதி கட்டளையை தன்னிடம் சரணடை என்ற ஒரு இறுதி கட்டளையை பின்பற்றுங்கள்.
So here we have form of the Lord Krishna. Krishna says, surrender unto me in Bhagavad Gita. So we have the form of Krishna. This is the opportunity for you to do devotional acts for Krishna.
ஆகவே இந்த திருக்கோயிலில் கிருஷ்ணருக்கு மூர்த்தியாக இருக்கின்றது. நீங்கள் இங்கு மானது சரணடைய அவருக்கு பிடித்தமான செயல்களை செய்ய பக்தியை மேற்கொள்ள ஒரு சந்தர்ப்பம் உள்ளது.
ஹரே
கிருஷ்ணன். யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் விரிவுரையை தேவையான கேள்விகள் கேட்கலாம்.
Father died many years ago, we're still doing pitakarmas for him. Well, where's the father? Soul is there someplace. Father's soul. Maybe in hellish condition if you did simple activities. Maybe in Svargaloka if you did lots of punyas. He may be reborn as another person somewhere in the world, in India or China or Africa or somewhere, or you do his karmas also. In any case, you do the Shraddha rites, it's a good punya for him. At least you should chant Hare Krishna for him. That's better. If you do nothing for him, then you're sinful according to this. If you do bhakti, then it covers everything. If you do nothing, then you suffer. It means you're not grateful to your parents. Like, because you're doing something which creates suffering for them, therefore you get suffering.
உயிர் நீத்த எனது தந்தைக்கு பித்து கர்மங்களை செய்யாததனால் ஏற்படும் விளைவுகள் என்ன என்பது கேள்வி. குருமாராஜர்கள் கூட விளக்கம். நீங்கள் இங்கு சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளபடி பித்தர்மங்களை செய்யும் பொழுது செய்யாத பொழுது அந்த தந்தையான ஆத்மா அவற்றினுடைய கர்மாவுக்கு ஏற்ப புண்ணியங்கள் செய்திருந்தால் சொர்க்கத்திலோ அல்லது பாவங்கள் செய்திருந்தால் சொர்க்கத்திலோ இன்னும் அடைகின்றன. அத்தகைய ஒரு நிலையில் நீங்கள் இந்த பித்து கர்மங்களை செய்யும் பொழுது விடுவிப்பு கொடுக்க வாய்ப்பு ஏற்படுகிறது. நீங்கள் அவ்வாறு செய்யாத பட்சத்தில் செய்ய முடியாத நிலையில் இருக்கீங்களா? குறைந்தபட்சம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை விசாரிப்பதன் மூலமாக இந்த கேடு விளைவிலிருந்து உங்களுடைய தந்தை ஆன்மாவை விடுவிக்கலாம் என்றுதான். யாரு ஸ்ரீ ஸ்ரீ பகவத்கீதா பிரவச்சனம் கி ஜெயந்தி
Hare Krishna. So we thank all the right-hand and celebrations.